أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم.
إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا.
بسم الله الرحمن الرحيم.
تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد.
بسم الله الرحمن الرحيم.
قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.
بسم الله الرحمن الرحيم.
قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد.
بسم الله الرحمن الرحيم.
قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த இடத்தில் அவனது மார்க்கத்தை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய நமது தலைப்பாக ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்வில் தேடக்கூடிய நிம்மதியை எப்படி பெற்றுக்கொள்ளலாம். என் அருமை சகோதரர்களே, நாம் யாரை கேட்டாலும் அந்த அனைவரும் அவர் எந்த கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும், கடவுளே இல்லை என்று நிராகரிக்கக்கூடிய ஒரு தவறான சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், யாரை எடுத்துக்கொண்டாலும் அனைவரும் நமக்கு நிம்மதி வேண்டும் என்றுதான் கூறுவார்கள். நிம்மதியைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறுவார்கள். என் அருமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா அதற்குரிய அனைத்து வழிகளையும் நமக்கு வைத்திருக்கின்றான். உண்மையிலேயே அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி நம்மை வாழுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அப்படி நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு நிம்மதியை நமது வாழ்வில் அது ஏற்படுத்தும். நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது மனிதன் பிறந்த இயற்கையான வழியாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே குறிப்பிடும் பொழுது ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா, தனது நபிக்கு எப்படி கட்டளையிடுகிறான் என்றால் உமது முகத்தை இந்த தூய்மையான பரிசுத்தமான மார்க்கத்தில் நீர் நிலைநிறுத்துவீராக. தனது தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், இந்த மார்க்கத்தில் நீர் நிலையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதீ ஃபத்தரன் நாஸ அலைஹா, எந்த இயற்கையான மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அந்த மார்க்கத்தில் நபியே நீர் நிலையாக உறுதியாக இருப்பீராக. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதீ ஃபத்தரன் நாஸ அலைஹா, மனிதர்களை எந்த இயற்கையான மார்க்கத்தில் படைத்தானோ என்று குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருப்பது இந்த இயற்கையான நெறியில்தான். உண்மையிலேயே இந்த இயற்கையான வழியினூடாகத்தான் அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த ஒரு வழியிலும் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. லா தபதீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ذلك الدين القيم, இதுதான் நிலையான மார்க்கம். ஆனால் வலாக்கின் அக்சர நாசிலாய அலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இயற்கையான நெறி என்பது, வாழ்க்கை என்பது அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தெரிவு செய்த வாழ்க்கை நெறியாகும். இந்த வாழ்க்கை நெறியினூடாகத்தான் நாம் அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக இந்த நாட்டில் நாம் வேலைக்காக வந்திருக்கிறோம், பணிபுரிவதற்காக வந்திருக்கிறோம், பல நேரங்களில் நாம் தனிமையிலே இருக்கிறோம், நாம் நமது குடும்பம், நமது பெற்றோர்கள், நமது மனைவி, பிள்ளைகள் அனைவரையும் பிரிந்து நாம் வாழுகிறோம். இந்த வாழ்க்கை என்பது கொஞ்சம் சிரமமான, கஷ்டமான ஒரு வாழ்க்கைதான். இந்த வாழ்க்கையிலே சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சிக்கு அடிமையாகி விடுவதை பார்க்கிறோம், சினிமாவுக்கு அடிமையாகி விடுவதை பார்க்கிறோம், சீரியல்களுக்கு அடிமையாகி விடுவதை பார்க்கிறோம், இசைக்கு அடிமையாகி விடுவதை பார்க்கிறோம், இன்னும் ஒரு படிமேல் சென்று போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி விடுவதை பார்க்கிறோம். இப்படியான வழிகளை தெரிவு செய்கின்றார்கள். இதனூடாக ஏதாவது ஒரு நிம்மதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது இவர்களுக்கு நிம்மதியை பெற்றுக் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக ஒருபோதும் அது நிம்மதியை பெற்றுக் கொடுக்காது. காரணம் என்ன, மனிதனை அல்லாஹு தஆலா ஒரு இயற்கையான நெறியில் படைத்திருக்கிறான். அந்த நெறியிலே பயணம் செய்யும் பொழுதுதான் அவனுக்கு அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரு கம்பெனி ஒரு வாகனத்தை தயார்படுத்துகின்றது. உண்மையிலேயே அந்த வாகனத்தை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்குரிய வழிகாட்டுதலையும் அந்த கம்பெனி தருகிறது. அந்த முறையிலே அதை நாம் அந்த வழிகாட்டல்களுக்கு ஏற்ப அதை செயல்படுத்தும் பொழுதுதான் அது பிரச்சனை இல்லாமல் அது செயல்படும். ஆனால் அதற்கு மாற்றமான வழிகளை நாம் தெரிவு செய்வோம் என்றால், அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் நாம் நினைத்த சில வழிகளை தெரிவு செய்து அதை நாம் ஏதோ ஒன்றை சீர்படுத்துவதற்கு முயல்வோம் என்றால் அது பிரச்சினைக்கு மேல் பிரச்சினை தான் ஏற்படுத்தும். என் அருமை சகோதரர்களே, இதுபோன்றுதான் மனிதன். மனிதன் உண்மையிலேயே நிம்மதி, அவனுக்கு அமைதி தேவை என்று சொன்னால் அவன் தெரிவு செய்கின்ற வழி அவனை அல்லாஹு தஆலா எந்த இயற்கையான வழியில் படைத்திருக்கிறானோ, அவனது உடல் அமைப்பு அந்த அமைப்பை அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி ஆக்கியிருக்கிறானோ, அவனது நஃப்ஸ் அந்த உயிரை அந்த ரப்புல் ஆலமீன் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறானோ, அந்த வழியில் பயணம் செய்யும் பொழுதுதான் அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். என் அருமை சகோதரர்களே, ஒரு சிலரை பார்க்கிறோம், அவர்கள் புகைத்தல் பிடிப்பதை பார்க்கிறோம், சிகரெட் கையிலே இருக்கிறது. கேட்டால் என்ன சொல்கிறார்கள்? டென்ஷனாக இருக்கிறது. டென்ஷனுக்கு என்ன செய்கிறார்கள்? இதை ஒரு நிவாரணமாக அவர்கள் நினைக்கிறார்கள். இன்னும் சிலரை நீங்கள் பார்க்கலாம், இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அதற்குரிய என்ன காரணம் என்றால் டென்ஷனாக இருக்கிறது. இப்படி என் அருமை சகோதரர்களே, இவர்கள் நிம்மதியை தேடி செல்கின்ற, அதிலும் மிகப்பெரிய கவலை என்னவென்றால், முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர், இந்த அற்புதமான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவரும் இந்த பதிலை சொல்வதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியான ஒரு வழியை தெரிவு செய்வதுதான் மிகப்பெரிய வேதனையாக கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையானவர்களே, இவைகள் நிச்சயமாக நிம்மதியை பெற்றுக் கொடுக்காது. உங்களுக்கு தெரியும், யூசுப் இஸ்லாம் என்பவர், யூசுப் இஸ்லாம் என்று இப்பொழுது இஸ்லாமிய உலகில் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகவும் பிரபல்யம் மிக்க ஒரு அழைப்பாளர் தாய். அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்? இஸ்லாத்துக்கு முன்னால் ஸ்டீவன் என்று அழைக்கப்படுகின்ற பொப்பிசை உலகிலே ஒரு பாடகராக இருந்த ஒருவர். அவர் என்ன சொல்கிறார்? அவர் சொல்கிறார், நான் ஆரம்பத்தில் இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய வளங்களையும் இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும் இவைகளை தேடி நான் முயற்சி செய்தேன். அவைகள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தன. எப்படி? அவர் பாடலினூடாக, தனது குரல் வளத்தினூடாக ஒரு மிகப்பெரிய பிரபல்யத்தை பெற்றுக் கொள்கிறார். எந்த அளவுக்கென்றால், உலகமே அவரை தெரியுமென்ற அளவுக்கு பிரபல்யம் அடைகிறார். அவருக்கு எந்த அளவு சொத்துகள் செல்வங்கள் தேவையோ அந்த அளவு அவைகள் அவரை வந்து குவிகின்றன. இப்படியான ஒரு வாழ்வு அவருக்கு கிடைக்கிறது. எது வேண்டுமோ அப்படியான அனைத்து சுகபோகங்களும் உலக வாழ்க்கையிலே கிடைக்கிறது. ஆனால் அவர் என்ன கூறுகிறார்? எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. உண்மையிலே இவைகள் ஊடாக நிம்மதியை பெறலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எனக்கு இவைகள் ஊடாக நிம்மதியை நான் பெற்றுக் கொள்ளவில்லை. என் அருமை சகோதரர்களே, இவரது சகோதரர் பலஸ்தீனுக்கு ஒரு முறை வந்து செல்கின்ற பொழுது தனக்கு ஒரு அல்குர்ஆனை அன்பளிப்பாக தந்ததாக அவர் கூறுகிறார். அந்த அல்குர்ஆனை எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த அல்குர்ஆனை படிக்கின்ற பொழுது பல முறை திரும்ப திரும்ப நான் அதை படிக்கின்றேன். உண்மையிலேயே நான் எந்த நிம்மதியை தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த நிம்மதி எனக்கு அந்த வேதத்தில் தான் கிடைத்தது, அந்த அல்குர்ஆனில் தான் கிடைத்தது. அவர் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு தன்னை ஒரு முஸ்லீம் என்று உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகிறார். என் அருமை சகோதரர்களை, உண்மையிலேயே நிம்மதி நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலக வசதி வாய்ப்புகள், சொத்து செல்வங்கள், இந்த ஆடம்பரங்களில் தான் நிம்மதி இருக்கிறது, இதில் தான் நமக்கு ஒரு அமைதி இருக்கிறது என்று நாம் ஒரு தவறான கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறோம். மேற்கத்திய உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் நிம்மதியை தேடி கடற்கரை ஓரங்களில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், இரவு கிளப்புகளிலே நைட் கிளப்புகளில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக பல வழிகள், போதை வஸ்துகள், மது, இவைகளை மது மாது என்று இவைகளை தங்களுடைய நிம்மதிக்குரிய வழிகளாக தெரிவு செய்தாலும், இவைகள் அவர்களுக்கு நிம்மதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. என் அருமை சகோதரர்களே, நாம் உண்மையிலேயே நமக்கு நிம்மதி தேவை. நாம் நிம்மதியை விரும்புகிறோம். இந்த நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்குரிய அற்புதமான வழியாக அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்தை ஆக்கி தந்திருக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே முதலாவது சூரத்து நஹலுடைய 97 வசனத்தை கவனிப்போம். அதில் ரப்புல் ஆலமீன் என்ன கூறுகிறான்? மன் அமில சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமினுன் ஃபலநுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. இந்த வசனம், இதை யார் வாக்களிப்பது? ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் யார்? அவன் உண்மையை மாத்திரம் தான் அவன் பேசுவான், உண்மையை மாத்திரம் தான் அவன் வாக்களிப்பான். அவன் ஒன்றை வாக்களித்தால் நிச்சயமாக அதில் கடுகளவும் மாற்றம் இருக்காது. அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை வாக்களிக்கிறான்? மன் அமில சாலிகன் மின் ரக்கரின் அவ் உன்சா வஹுவ மூமினுன். நன்றாக செய்மடுங்கள். இது அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன். நமது உள்ள கதவுகளை திறந்து அவைகளை நமது உள்ளத்திலே அவைகள் சென்றடைய வேண்டும். இந்த வசனங்களை நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். இதில் உள்ள கருத்துக்களை ஆழமாக விளங்க வேண்டும். நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் இதை எனக்கு வாக்களித்திருக்கானா, அது எனக்கு கிடைத்தே தீரும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் இவைகளை செய்மடுக்க வேண்டும். அவன் என்ன சொல்கிறான், ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் இறை விசுவாசிகளாக மூமின்களாக இருந்து ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து அவர்கள் நற்கருமங்கள் செய்வார்கள் என்றால், நல்ல அமல்கள் செய்வார்கள் என்றால், பல நுகையன்னஹு ஹயாத்தன் தையீபா, நாம் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை கொடுப்போம். என் அருமை சகோதரர்களே, இதை சொல்வது யார், அதை நாம் கவனிக்க வேண்டும். இதை சொல்லக்கூடியவன் யாவற்றின் மீதும் ஆற்றலுடைய அந்த ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு வாக்களிக்கின்றான். நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தருவதாக அவன் கூறுகிறான். என் அருமையான சகோதரர்களே, அவனுக்கு மாத்திரம்தான் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தர முடியும். அவன் மாத்திரம்தான் அதற்கு ஆற்றலுடையவன். அவனை தவிர வேறு யாருக்கும் அதில் ஆற்றல் இல்லை. அவன் நமக்கு சொல்கிறான் ஹயாத்தன் தொய்பா, ஒரு நிம்மதியான வாழ்வு. என் அருமை சகோதரர்களே, இந்த நிம்மதியான வாழ்வை அவன் குறிப்பிடும் பொழுது இந்த உலகத்தில் மாத்திரம் என்று இங்கே குறிப்பிடவில்லை, அல்லது மறு உலகத்தில் மாத்திரம் என்று குறிப்பிடவில்லை. பொதுவாகத்தான் வார்த்தை பிரயோகம் அமைந்திருக்கிறது. எப்படி, ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாம் ஒரு நிம்மதியான வாழ்வை கொடுப்போம். அந்த நிம்மதியான வாழ்வு இந்த உலகத்தில் மாத்திரம் என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை, மறுமையில் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இரண்டு வாழ்க்கைகளையும் அது உள்ளடக்கியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன சொல்கிறான், ஃபல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த செயல்களை விட அவர்களுக்கு நாம் அழகான கூலியை கொடுப்போம். அவர்கள் செய்த நற்கருமங்கள் இருக்கின்றதே, அதற்கு சமமாக நாம் கூலி கொடுக்க மாட்டோம், அதைவிட சிறந்த கூலியாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்று வாக்களிக்கிறான். என் அருமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளங்களில் கையை வைத்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா, ரப்புல் ஆலமீன் இப்படியான ஒரு வாழ்வை எனக்கு வாக்களிக்கிறானா, நிச்சயமாக அந்த வாழ்வு எனக்கு கிடைத்தே தீரும். ஆனால் இரண்டு நிபந்தனைகள், விதிகள் இருக்கின்றன. ஒன்று என்ன, ஈமான். அடுத்ததாக என்ன, சாலிகான அமல்கள். ஈமானுடன் கூடிய சாலிகான அமல்கள் நம்மிடம் வந்துவிடுமா, நமக்கு நிம்மதியான வாழ்வுதான். இந்த வாக்கிலே நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, எவரெவரோ கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நம்பி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வாக்குறுதியை வழங்கக்கூடியது யார், அந்த ரப்புல் ஆலமீன். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட உண்மை சொல்லக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா, அல்லாஹ் கேட்கிறான். என் அருமை சகோதரர்களே, அவன் சொல்வதெல்லாம் உண்மை, அவன் ஒருபோதும் வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடியவன் அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் என்ன நினைக்கிறோம், இந்த சொத்து செல்வங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்தினுடைய அந்த பணம், அதற்குரிய ஊதியம் சம்பளம், இவைகளின் ஊடாகத்தான் நாம் நிம்மதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் நமது வாழ்க்கைக்குரிய தேவைகளாக காரணிகளாக அந்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இதுதான் வாழ்க்கை என்றோ, இதில்தான் நிம்மதி என்றோ ஒரு மூமின் என்ன ஆரம்பிப்பான் என்று சொன்னால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் கைசேதத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தும். என் அருமை சகோதரர்களே, அதுபோன்று பாருங்கள், சூரத்துர் ராத் என்ற அத்தியாயத்துடைய 29வது வசனமாக சொல்கிறான், அல்லதீன ஆமனு வஆமிலு ஸாலிஹாத் தூபா லஹும் வஹுஸ்னு மஆப், இவர்கள் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்வார்களோ அவர்களுக்கு ஒரு மனமான வாழ்க்கை என்று சொல்கிறான். அவர்களுக்கு ஒரு மனமான வாழ்வு இருக்கிறது, அவர்களுடைய மீளுதலும் அழகானதாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய இந்த வாக்குறுதியின் மீது எந்த அளவு நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அந்த அளவுக்குத்தான் ரப்புல் ஆலமீனுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியும். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது வாழ்வுக்கு நிம்மதி தேவையா, நமது வாழ்க்கைக்கு நாம் நிம்மதியை தேடுகிறோமா, நிச்சயமாக அந்த நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்குரிய வழிகளை அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அதில் மிக உன்னதமானதாக இங்கே கூறப்படுவது ஈமான், முதலாவது இறை நம்பிக்கை. நாம் அந்த ரப்பின் மீது கொள்கின்ற நம்பிக்கை எவைகளையெல்லாம் நம்பிக்கை கொள்ளுமாறு இஸ்லாம் நமக்கு பணித்திருக்கிறதோ அவைகளின் மீது நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ளுதல். அது மாத்திரமல்ல, நாம் நல்ல கருமங்களை, சாலிகான கருமங்களை நாம் செய்தல். என் அருமை சகோதரர்களே, நாம் எப்படிப்பட்டவர்கள்! இந்த பூமிக்கு மேலுள்ளவைகளை மாத்திரம் நம்பி ஒரு கூட்டம் அல்ல, நாம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வை நம்பி இருக்கிறோம். நாம் மன்னரை வாழ்வை நம்பி இருக்கிறோம், மறுமை வாழ்வை நம்பி இருக்கிறோம், நாம் சிராத்தை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கை நம்பி இருக்கிறோம், சுவர்க்கத்தை நம்பி இருக்கிறோம், நரகத்தை நம்பி இருக்கிறோம். இப்படி நம்பி இருக்கக்கூடிய நாம் நமது செயல்பாடுகளை உலகத்தோடு மாத்திரம் வைத்துக் கொள்ள முடியுமா? அல்லது அந்த செயல்பாடுகள் அந்த நம்பிக்கைகளுடைய வெளிப்பாடாக அமைய வேண்டுமா? என் அருமை சகோதரர்களே, நாம் உண்மையிலேயே மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பியிருக்கிறோம் என்றால், மறுமையுடைய வாழ்வை நம்பியிருக்கிறோம் என்றால், நாம் அந்த நம்பிக்கையிலே உண்மையாளர்கள் என்று சொன்னால், நமது செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது செயல்பாடுகளை தூய்மையானதாக, அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அடுத்து நாம் வருவோம் இந்த ஈமான். ஈமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? இந்த ஈமானுக்கு இருக்கக்கூடிய உயர்வென்ன? ஒரு மூமினுக்கு அந்த ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடிய கண்ணியமும் அந்தஸ்தும் என்ன? அவன் தனது திருமறையிலே கூறும் பொழுது, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தமானது. அடுத்ததாக இறை விசுவாசிகள் மூமின்களுக்கு சொந்தமானது கண்ணியம். என் அருமை சகோதரர்களே, ரப்பிடத்தில் ஈமானுக்கு மிகப்பெரிய கண்ணியமும் மிகப்பெரிய உயர்வும் இருக்கிறது. அதனால் தான் மூமீன்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல், அடுத்ததாக மூமீன்கள். அல் குர்ஆன் கூறுகிறது. மற்றொரு வசனத்தை கவனியுங்கள், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அலவுன இன் குந்தும் மூமினீன். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். யார் கூறுவது? ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவன் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ஏன் தெரியுமா? வஅந்துமுல் அலவுன், நீங்கள் தான் உயர்வானவர்கள், நீங்கள் தான் உயர்வு மிக்கவர்கள். இன் குந்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் இறை விசுவாசிகளாக இருந்தால், நீங்கள் ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டியதில்லை. ஏன்? நீங்கள் தான் உயர்வானவர்கள். என் அருமையான சகோதரர்களே, அந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம், முழு உலகத்துக்கும் தீர்வை சொல்ல வேண்டிய நாம், நிம்மதி நம்மிடம்தான் இருக்கிறது என்று கூற வேண்டிய நாம், நிம்மதி அற்றவர்களாக அலைகின்றோம் என்றால், அதற்கு யார் காரணி? அதற்கு காரணி நாம் தான். நமது செயல்பாடுகள், நமது நம்பிக்கைகள் மாற்றப்பட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இந்த அந்த அளவு சிறப்பு மிக்கதாக, உயர்வு மிக்கதாக இந்த ஈமான் திகழ்கிறது. இந்த முஸ்லிமுடைய ஹதீஸை கவனியுங்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், அஜபல்லி அம்ரில் முஃமின், ஒரு மூமின் இறை விசுவாசியுடைய விடயம் என்பது ஒரு வியப்புக்குரியதாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கிறது மூமினுடைய காரியம், ஒரு இறை விசுவாசியுடைய விடயம். ஏன்? இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் அவனுக்கு நன்மையாகும். ஒரு மூமின், நன்றாக கவனியுங்கள், ஒரு மூமின் இறை விசுவாசி, தனது வாழ்நாளில் அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அவனுக்கு நன்மையாகும் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் அவர்கள்? அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மையை பேசக்கூடியவர். அந்த ரப் அந்த மாமனிதரை உண்மைப்படுத்தி இருக்கிறான். அந்த ரப்பால் உண்மைப்படுத்தப்பட்டவர் அவருக்கு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு இறை விசுவாசி மூமினுடைய விடயம் மிக வியப்புக்குரியதாக இருக்கிறது. ஏன்? அவனது வாழ்க்கையில் அவன் சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் நன்மையாகும். எதுவுமே தீமை இல்லை, எதுவும் சஞ்சலம் இல்லை, எதுவும் துன்பம் இல்லை, எதுவும் கவலை இல்லை, அனைத்தும் நன்மை என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலைசதாக லி அஹதின் இல்லாலில் மூமின், இந்த சிறப்பும் உயர்வும் ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இந்த சிறப்பு ஒரு இறை விசுவாசியை தவிர வேறு யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன் அசாபத்து ஹூ சர்ரா, அவன் ஒரு மகிழ்ச்சியான விடயத்தை சந்திக்கிறான். தனது வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி நிகழ்கிறது. ஷக்கர், அவன் நன்றி செலுத்துகிறான். யாரை? தனது ரப்பை நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்குத்தானே தான் நன்றி செலுத்துகிறான். ஏன்? நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம், அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு ஏதும் உயர்வு கிடைக்கிறதா அல்லது அல்லாஹ்வுடைய கசானாவில் எதுவும் கூட போகிறதா? நிச்சயமாக இல்லை. நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அவன் தனது நஃப்ஸுக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறான். அந்த நன்றியுடைய நன்மை அவனுக்குத்தான். அருமை சகோதரர்களே, ஒமன் கஃபர், எவர்கள் நன்றி செலுத்த மறுக்கின்றார்களோ நிராகரிக்கின்றார்களோ அந்த ரப்புல் ஆலமீன் அகிலத்தார் அனைவரை விட்டும் அவன் தேவையற்றவனாக இருக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியான காரியம் நமக்கு நடக்கிறது, ஒரு நன்மையான காரியம் நடக்கிறது, நாம் எதிர்பார்த்த ஒரு விடயம் நடக்கிறது, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நாம் இந்த இடத்தில் கொஞ்சம் நிற்க வேண்டும், நின்று நாம் சிந்திக்க வேண்டும். எனது வாழ்வில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வு நடக்கிறது, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அதை நான் எனது வாழ்வில் பல தடவைகள் மறந்திருக்கிறேனா? என் அருமையான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு ஏதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கிடைக்கின்ற பொழுது ஹர்ர சாஜிதன், அவர்கள் சுஜூதிலே வீழ்ந்து விடுவார்கள், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வார்கள். காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக்குடைய போர்க்களத்துக்கு செல்லாமல் நின்று விடுகிறார்கள். இவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நாட்களுக்கு சமூக பரிஷ்காரம் செய்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மாராயம் ஒரு சுபசோபனம் கிடைக்கிறது, அவருக்கு தௌபா மன்னிப்பு கிடைக்கிறது. அந்த செய்தி அவருடைய காதுகளுக்கு எட்டியவுடன் சுஜூதிலே வீழ்ந்து விடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு மூமினுடைய பண்பு இது. ஒரு மூமின், அவனுக்கு ஒரு விருப்பமான ஒன்று, மகிழ்ச்சியான ஒன்று நடக்கிறதா, உடனே அவன் என்ன செய்ய வேண்டும்? சுஜூதிலே வீழ்வது அல்லது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வை புகழ்வது, இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். இன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? நான் கை வைத்தால் நடக்காமல் இருக்குமா? நான் யார்? இப்படி பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். நான் அதில் தொடர்பு படாவிட்டால், நான் அதில் சம்பந்தப்படாவிட்டால் அது நடக்குமா? என் அருமை சகோதரர்களே, மொத்தமாக அல்லாஹுவை மறந்துவிடக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹுவை முழுமையாக மறந்து விடுகிறார்கள். நபிமார்களுடைய முன்மாதிரி எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லசமீஉ துஆ. எனது இந்த முதுமையான வயதில், எனது இந்த முதிய வயதில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் பாக்கியமாக வழங்கிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நிச்சயமாக அவன் எனது துவாவை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். எனது ரப் எனது துவாவை, பிரார்த்தனையை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எவ்வளவு காலம் அவர்கள் இந்த துவாவை செய்திருப்பார்கள், எவ்வளவு காலம் அவர்கள் இதற்காக காத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அலல் கிபர் என்று சொல்கிறார்கள், எனது முதிய வயதில் தான் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது, முதிய வயதில் தான் அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை வழங்கினான். ஆனாலும் உடனே அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறார்கள், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை புகழுகிறார்கள், அதை மறக்கவில்லை. இன்று நீங்க பார்க்கலாம், ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், துவா கேட்டவுடன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், பிரார்த்தித்தவுடன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அது கொஞ்சம் தாமதமாகிவிட்டால் அதற்கு பிறகு என்னது? சிலர்கள் பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு பள்ளி பக்கமே அவர்களை தலை காட்டிருக்க மாட்டார்கள். இப்படியான நிலைகளை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு ஒரு வலிமையான ஈமான், உறுதியான ஈமான், எந்த அளவு சிறந்த ஒரு மனிதர், அவர்களுடைய துவா எப்படி வலிமையானதாக இருக்கும்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எந்த அளவு உறுதியோடு பிரார்த்தித்திருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுப்பது அவரது முதிய வயதில். ஆனால் அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை புகழ்வதற்கு அவர்கள் மறக்கவில்லை, உடனே அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், எனது ரப் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். இது நபிமாகவுடைய பண்பாக இருந்ததை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம் நடந்து விடுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும், அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வரக்கூடிய துவாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்மா ஐன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துவா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு தோழருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா. இந்த துவாவில் என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கும், உன்னை அழகான முறையில் இபாதத் செய்வதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷகூர், எனது அடியார்களில் மிக குறைவானவர்கள் தான் நன்றியுடையவர்கள். யார் சொல்வது? அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகலீலும் மின் இபாதிய ஷகூர், எனது அடியார்களில் மிக குறைவானவர்கள் தான் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையான விடயம்! அந்த ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் நாம் அவனுக்கு நன்றியுடையவனாக அவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே இந்த பூமியின் மேல் நாம் உயிர் வாழ்கிறோம் என்றால் அந்த ரப்புடைய கோடிக்கணக்கான அருள்கள் நிரமத்துக்களை அனுபவித்தவர்களாகத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, ஒரு சிலர் சாப்பிடுகின்றார்கள், சாப்பிடுகின்ற பொழுது கூட சினிமாவை பார்த்துக் கொண்டுதான் சாப்பிடுகிறார்கள். சாப்பாடு அந்த உணவு கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அந்த உணவை உட்கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய எத்தனை நியமத்துகள் அருள்கள் வேலை செய்கின்றன. நமது அந்த வழக்கை அதனுடைய ஒவ்வொரு விரல்கள், அந்த உணவை நாம் எப்படி பிசுகின்றோம், எப்படி நமது வாயின்பால் அதை கொண்டு செல்கிறோம், அந்த உணவை கண்களால் பார்க்கிறோம், அந்த உணவை நுகர்கிறோம், அந்த உணவை வாய்க்குள் அதை நாம் செலுத்தி அதை மென்று நாம் விழுங்குகிறோம், அது செவிபாடடைகிறது. இத்தனை எத்தனை அல்லாஹ்வுடைய நியமத்துகள் செயல்படவில்லை என்றால் எத்தனை நிலைமை என்ன? அருள்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எத்தனை நியமத்துகள் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அருள்கள். ஆனால் இதை செய்கின்ற பொழுது கூட அவன் சினிமாவை பார்த்துக் கொண்டு, தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டு, இசைகளை கேட்டுக்கொண்டு அவன் அந்த உணவை உட்கொள்கிறான் என்றால் இவனை நாம் யார் என்று சொல்வது? அருமை சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இப்படி நமது நிலைகள் மாறிவிட்டதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய நியமத்தை அருளை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதிலும் பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய பெயரை ஆரம்பத்தில் சொல்வதற்கு எத்தனை பேர் மறந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான்? இறை நிராகரிப்பாளர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் உண்ணுகிறார்கள், பருகுகின்றார்கள், கால்நடைகளை போன்ற என்று சொல்கிறான். இது மூமினுக்குரிய பண்பல்ல, மூமின் இப்படி செயல்பட முடியாது. அது மாத்திரமல்ல, என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடியான் செய்கின்ற அற்பமான காரியத்தை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறான். யார் இது? அந்த ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புடைய பண்பு என்ன தெரியுமா? அடியான் செய்கின்ற அற்பமான காரியத்தை கொண்டு அல்லாஹ் திருப்தி அடைகிறானாம். யார் சொல்கிறார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நாம் ஒரு அரை மணி நேரம் சாப்பிடுகிறோம், அதில் எத்தனை நியமத்துக்கள் வேலை செய்கின்றன. அதற்கு பிறகு நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று மாத்திரம் சொன்னால் அதை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதையும் சொல்லாத நாவுகள் இருக்கும் என்றால், அந்த வார்த்தைகளை கூட சொல்வதற்கு நாவு வரவில்லை என்றால் இவர்கள் யார்? என் அருமை சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸக்கனீஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா என்று ஒருவர் ஓதுவார் என்றால், ஊஃபிர லஹு மா தக்கத்தம் மின் தன்பி, அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒருவர் உணவை உட்கொண்டு விட்டு இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ்வை புகழுகிறார், எனக்கு உணவளித்த, எனக்கு ரிசுக்கை வழங்கிய அந்த அல்லாஹ்வை அவர் புகழுகிறார். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவனது நாட்டமின்றி செய்ய முடியாது. என் அருமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ்வை நன்றி கூற வேண்டும். நாம் நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்வின் பொழுதும் இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வந்தது, இது எனது திறமையால் அல்ல, இதை எனக்கு வழங்கியது அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் மாறும் பொழுது அல்லாஹ் என்ன தெரியுமா வாக்களிக்கிறான்? லஇன் ஷகர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றியுடையவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் என்ன செய்கின்றோம்? பிரச்சனையுடைய எல்லா வாயில்களையும் திறந்து வைத்துவிட்டு நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரச்சனையுடைய அனைத்து வாயில்களும் திறக்கப்பட்டிருக்கின்றன, இந்த வாயில்களை மூடப்படாமல் நிம்மதியை தேடலாமா, நிம்மதியை எதிர்பார்க்கலாமா? இந்த வாயில்கள் எல்லாம் மூடப்பட வேண்டும். மூடப்பட்டு நாம் எப்படி ரப்புல் ஆலமீன் நமக்கு நிம்மதியை பெற முடியும் என்று வாக்களித்திருக்கிறானோ அந்த வழியில் பயணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், வைன் அசாபத்துஹு தர்ரா ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு துன்பத்தை சந்திக்கிறான், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறான். இப்படி சந்திக்கின்ற பொழுது சபர், அவன் பொறுமை காட்கிறான், அவன் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறான். என் அருமையான சகோதரர்களே, ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு ஒரு நன்மையாகத்தான் அதுவும் மாறிவிடுகிறது. ஒரு தீமை, ஒரு கஷ்டம், ஒரு சோதனை நமது வாழ்வில் வருகிறதா, மூமின் என்ற வகையில், ஒரு இறை விசுவாசி என்ற வகையில், அதை அவன் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்வான் என்றால் அதற்கும் அவனுக்கு நன்மைதான் இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று இன்பம் அல்லது துன்பம், இந்த இரண்டை தவிர மூன்றாவது ஒன்று நமது வாழ்வில் இருக்க முடியாது. இந்த இரண்டுக்கும் நன்மை, ஆனால் அந்த இரண்டையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அதில் தான் அது இருக்கிறது. அந்த இரண்டையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அதில் தான் நமக்கு அதில் நன்மை இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எத்தனை இடங்களில் பொறுமையை பற்றி சொல்கிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப், நிச்சயமாக பொறுமையாளர்களுடைய கூலி கணக்கின்றி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹுக்காக பொறுமை காக்கிறான், அல்லாஹுக்காக அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான், இவனுக்குரிய கூலி என்ன, கணக்கின்றி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். வலமன் சபர வகஃபர இன்ன தாலிக்கல மின் அஸ்மில் உமூர், இவர்கள் பொறுமையோடு மன்னிக்கின்றார்களோ அது மிகவும் உறுதிமிக்க வலிமையான காரியங்கள் என்றும் உள்ளவைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதாரணமானது அல்ல, அது மிகவும் உறுதிமிக்க வலிமையான காரியங்கள் என்றும் உள்ளதுதான் ஒருவர் பொறுமையோடு இருப்பதும் மன்னிப்பதும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வைன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷின், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கு இது ஒரு பழுவான காரியமாகத்தான் இருக்கும், இது ஒரு சிரமமான காரியமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுக்கு இது ஒரு இலகுவான காரியம், ஒரு சாதாரணமான விடயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் பொறுமை பாருங்க, அந்த வசனத்தை நீங்க நன்றாக கவனிங்க. முதலாவது அல்லாஹு தஆலா பொறுமையை சொல்லிவிட்டு அடுத்து தான் தொழுகையை சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிறான் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தொழுகையாளிகள் ஓரிரு நாட்களில் காணாமல் போய்விடுவதை பார்க்கிறோம். தொழுகைகளை எடுத்து பாருங்க, இன்று நம்மில் அதிகமாகுடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஏதாவது அவருக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது மகிழ்ச்சிகள், அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷங்கள் வரும் பொழுது தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, கம்பெனி டியூட்டி டைம்ல தொழுகைக்கு போவார்கள், கேம்புக்கு வந்தா தொழுகை கிடையாது. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, கேம்புக்கு வந்தா தொழுவார்கள், டியூட்டியில் தொழமாட்டார்கள். இப்படி எத்தனை அலட்சியங்களை தொழுகையில் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான், அவர்கள் பொறுமையை முதலாவது சொல்லிவிட்டு அடுத்து தொழுகையை சொல்கிறான். ஏன், நாம் ஒரு இபாதத்தை செய்கிறோம் என்றால், ஒரு வணக்கத்தை செய்கிறோம் என்றால் அதில் நிலையாக இருப்பதற்கு பொறுமை என்பது அவசியம். ஏன், நாம் அந்த கூலியை எதிர்பார்ப்பது நாளை மறுமையில் தான், அதற்குரிய முழுமையான கூலி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது அந்த மறுமையில் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்னும் ஒரு சிலரை பார்க்கலாம், தொழுது தொழுது என்னதை தான் கண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள். என் அருமை, இப்படியாக நன்று கெட்ட வார்த்தைகள், அல்லாஹுவை மறந்த வார்த்தைகளை நாவு கூசாமல் பேசுகிறார்களே என்று நினைக்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் பொறுமையோடு இருப்பதென்பது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். நமது வாழ்வில் இந்த ரெண்டு நிலைகள் தான், நன்றாக கவனியுங்கள். ஒன்று சந்தோஷம், மகிழ்ச்சி அல்லது துன்பம். இந்த ரெண்டும் நன்மை என்றால் நமக்கு என்ன கவலை, நமக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி இன்பமும் நமக்கு நன்மை என்றால், நமது துன்பமும் நமக்கு நன்மை என்றால் நமக்கு என்ன கவலை, இரண்டிலும் நன்மை அல்லவா அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களித்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் உறுதியோடு செயல்பட வேண்டும். இந்த நிம்மதி, ஈடேற்றம், இதை அல்லாஹு தஆலா இந்த வழியில் நாம் பயணம் செய்வதில் தான் வைத்திருக்கிறான். என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்வார்கள், யா பிலால் அகிமிஸ் ஸலா, பிலாலே தொழுகைக்காக இகாமத்து சொல்வீராக, அரிஹ்னா பிஹா, தொழுகை கொண்டுதான் நாம் நிம்மதி பெறுகிறோம். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் சொல்கிறார்கள், அகிமிஸ் ஸலா, தொழுகைக்காக இகாமத்து சொல்வீராக, யா பிலால் அரிஹ்னா பிஹா, தொழுகையிலேதான் நமக்கு நிம்மதி இருக்கிறது என்று சொல்கிறார். நிம்மதி எங்கே இருக்கிறது? நமது தொழுகைகள் அந்த நிலையை அடைந்து விட்டதா? என் அருமை சகோதரர்களே, நமது தொழுகை உண்மையிலே நமக்கு நிம்மதியை பெற்று தருகிறதா? நமது உள்ளங்களில் கையை வைத்து கேட்க வேண்டும். உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேதான் நமக்கு மன நிம்மதி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்றால் அந்த வார்த்தை பொய்யாகுமா? அந்த வார்த்தையில் பொய் இருக்குமா? அந்த வார்த்தையில் பொய் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? என் அருமை சகோதரர்களே, நமது தொழுகைகள் எங்கே? நமது தொழுகைகள், சிலர்கள் தொழுகைக்காக எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், ஏதோ அறுக்க கொண்டு போற மாட்டை கொண்டு வர மாதிரி தான் வருகிறார்கள். ஏதோ ஒரு பழுவை, ஒரு மிகப்பெரிய சுமையை அவர்கள் தோளிலே சுமந்து கொண்டு வந்து நிறைவேற்றி செல்வது போன்று வேகமாக வந்து அதை நிறைவேற்றிவிட்டு ஓடிவிடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, தொழுகை என்பது எவ்வளவு உயர்வான ஒரு இபாதத் தெரியுமா? என் அருமை சகோதரர்களே, நாம் நமது ரப்பை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தொழுகையிலே யுனாஜி ரப்பஹு, தனது ரப்பை, தனது ரப்போடு உரையாடக்கூடிய இடம், தனது ரப்போடு பேசக்கூடிய இடம். என் அருமையான சகோதரர்களே, இந்த சிந்தனையோடு தொழுகிறோமா? எந்த சிந்தனை? நான் தொழுகைக்கு வந்துவிட்டால் எனது ரப்போடு நான் உரையாடுகிறேன். நன்றாக நினைவிலே நிறுத்துங்கள் இந்த விடயங்களை. நான் தொழுகைக்காக வந்துவிட்டேன், கபிலாவை முன்னோக்கி இருக்கிறேன், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறேன் என்றால் எனது ரப்போடு நான் உரையாடுகிறேன். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நமது மாநிலத்துடைய முதலமைச்சரோடு கொஞ்சம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது, தொலைபேசியில் தான் பேச வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் இதை எப்படி ஒருத்தன் எடுத்துக்கொள்வான்? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. நாம் ரப்போடு உரையாடுகின்ற இடம்தான் தொழுகை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதப்படும் என்றால் அல்லாஹ் உடனே பதிலளிக்கிறான், ஹமதனி அப்தி, நறுமை சகோதரர்களை, ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அரசுடைய ரப் உடனே பதிலளிக்கிறான். எதற்கு? இந்த அடியானுடைய அற்பமான இந்த அடியானுடைய வார்த்தைகளுக்கு உடனே பதில் வருகிறது. சிந்தனை செஞ்சு பாருங்க. சாதாரணமான விடயங்களா இவைகள்? தொழுகையிலே நாம் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்துக்கும் பதிலளிக்கிறான் என்றால், அருமை சகோதரர்களே, உண்மையில் நாம் தொழுகையிலே நமது உள்ளத்தையும் அந்த தொழுகையிலே நிலைநிறுத்தியவர்களாக ஒன்று நாம் ஒன்றிப்போன நிலையில்தான் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறோமா, அல்லது நமது சிந்தனைகள் வேறெங்கோ இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுஜூதிலே ஒரு அடியான் இருக்கின்ற பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம், உங்களது கோரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சிறந்த வணக்கம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா, எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கண் குளிர்ச்சி என்பது எனக்கு தொழுகையில் தான் இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நிச்சயமாக நமது தொழுகைகள் இன்னும் அந்த நிலை அடையவில்லை. கசப்பாக இருந்தாலும் இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நமது தொழுகைகளை அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும். தொழுகை என்பது நமக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியதாக, தொழுகை என்பது நமக்கு மிகப்பெரிய கண் குளிர்ச்சியாக அது மாற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி இந்த வணக்கத்திலே இருக்கிறது. அடுத்து நாம் இந்த தலைப்பிலே உங்களுக்கு கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவது, திக்ர் என்பது நமது உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம். அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கூறும் பொழுது சூரத்து ராதுடைய 28 வசனமாக சொல்கிறான், அல்லதீன ஆமனு, இவர்கள் நம்பிக்கை கொண்டு, நன்றாக கவனியுங்கள், அல்லதீன ஆமனு, இவர்கள் நம்பிக்கை கொண்டு, வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு, அல்லாஹுவை திக்ர் செய்வது கொண்டு அந்த உள்ளங்கள் நிம்மதி அடைகிறதோ, நிம்மதி பெறுகிறதோ என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நிம்மதி எங்க இருக்கிறது? சினிமாவில் அல்ல, நிம்மதி தொலைக்காட்சியில் இல்ல, நிம்மதி இசையை செய்மடுப்பதில் இல்லை. என் அருமையான சகோதரர்களே, உள்ளத்துக்கு நிம்மதி தேவையா? உள்ளத்துக்குரிய நிம்மதி எதிலே இருக்கிறது தெரியுமா? அல்லாஹுவை நினைவு கூறுவதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை சொல்லிவிட்டு அதை மறுபடியும் அல்லாஹ் எப்படி தெரியுமா உறுதிப்படுத்துகிறான்? அலா, அறிந்து கொள்ளுங்கள், திரும்ப சொல்றான் அல்லாஹு தஆலா, திரும்ப அதை உறுதிப்படுத்துறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் தான் என்று சொல்கிறான். இது இயற்கையான வழி, இது அல்லாஹ் நம்மை படைத்திருக்கக்கூடிய வழி. நமது உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த வழியில் தான் படைத்திருக்கிறான் என்றால் இதில் தான் நமக்கு நிம்மதி இருக்கிறது. வேற எதிலும் நிச்சயமாக நமக்கு நிம்மதி இருக்கவே முடியாது. அருமையான சகோதரர்களே, அதனால் நாம் என்ன விளங்க வேண்டும்? அல்லாஹுவை நினைவு கூறுவது. அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்துவிடக் கூடாது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது மாத்திரம்தான் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய முறை என்று விளங்கக்கூடாது. மாறாக நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹப்பலில்லா, நீங்க ஒருவரை நேசிக்கிறீங்க, நீங்க ஒருவரை நேசிக்கிறீங்க, அப்படி நீங்கள் நேசம் கொள்வது அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்றால், வஅபகதலில்லா, ஒருவரை நீங்கள் வெறுக்கின்றீர்கள், அந்த வெறுப்பும் அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்று சொன்னால், வஅதாலில்லா, நீங்கள் உங்களது கையால் வலக்கையால் கொடுக்கின்றீர்கள், இப்படி கொடுப்பது அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்று சொன்னால், வகது மனஅலில்லா, நீங்கள் கொடுக்காமல் தடுத்துக் கொள்வதும் அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்றால், ஃபகது இஸ்தக்மலல் ஈமான், அவர்தான் ஈமானை முழுமைப்படுத்திய மனிதர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எதை சொல்லுது? விக்ர் என்றால் என்ன? ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்காக மாற வேண்டும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்காக மாறுகின்ற பொழுது அவர் ஒரு முழுமையான மூமின். நாம் என்ன நினைக்கிறோம்? மஸ்ஜிதுக்கு வாரோம், மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது விட்டு செல்லும் பொழுது எப்படி சிலகாம தொப்பியை தங்க என்ன செய்வாங்க? தொப்பியை கலட்டுவார்கள். தொப்பியை கலட்டுறதோட நினைக்கிறாங்க, அப்படி இஸ்லாத்தையும் சேர்த்து கலட்டுறது. தொப்பியை பத்தி நாம் பேச வரல, என்ன சொல்ல வரேன் சொன்னா, சிலர்கள் நினைக்கிறார்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதுட்டு வெளியே போறதோட இஸ்லாம் முடிந்து விட்டது, அதோட முடிஞ்சு திரும்ப அடுத்த வக்துக்கு தான் இஸ்லாம், அடுத்த வக்துக்கு தான் நினைவு கூறுதல் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது நமது ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இருக்க வேண்டும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றிலும் இருக்க வேண்டும். நாம் பேசுவதாக இருந்தாலும், நாம் பார்ப்பதாக இருந்தாலும், கேட்பதாக இருந்தாலும், கொடுப்பதாக இருந்தாலும், தடுத்துக் கொள்வதாக இருந்தாலும், வாங்குவதாக இருந்தாலும், அனைத்தும் அல்லாஹுக்காக. இப்படி மாறுகின்ற பொழுது அவர் ஒரு முழுமையான மூமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, திக்ர் என்பது, அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது நாம் நினைத்துவிடக் கூடாது ஒரு குறிப்பிட்ட சில வணக்கங்கள் என்று. அப்படி அல்ல, நாம் ஒவ்வொன்றிலும், நமது தூக்கமாக இருக்கலாம், நாம் உணவை உட்கொள்வதாக இருக்கலாம், நமது அன்றாட வாழ்க்கையுடைய ஏனைய விடயங்களாக இருக்கலாம், அனைத்திலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படியாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை அந்த ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். எனவே என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த திக்ர் என்பதை நமது வாழ்க்கையினுடைய ஒரு சிறந்த உயர்ந்த ஒன்றாக நாம் ஆக்கிக் கொள்வோம். அடுத்ததாக இந்த மன நிம்மதியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மற்றொரு விடயம்தான், நாம் இப்படி அமர்கின்ற இந்த மஜ்லிஸுகள். இந்த மஜ்லிஸுகளை நாம் தேடி செல்ல வேண்டும். இந்த மஜ்லிஸுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேடி செல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த மஜ்லிஸுகள் நமக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய மஜ்லிஸுகள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவாக இருக்கிறது, மஜ்தமா கவுமுன் ஃபீ பைத்தின் மின் புயூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயத்தில், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே ஒரு சாரார், ஒரு கூட்டத்தார் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து என்ன செய்கிறார்கள்? அரட்டை அடிப்பதா? இல்லை, யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள். வயததாரசூனஹு ஃபீமா பைனஹும், வயததாரசூனஹு பைனஹும், அவை அந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள். அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன, அது என்ன, எப்படியான பண்புகளை நம்மிடம் எதிர்பார்க்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அது சொல்கிறது, இதை என்ன செய்கிறார்கள்? கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இருப்பார்கள் என்றால், இல்லா நஸரத் அலைஹி முஸ்ஸகீனா, அவர்களுக்கு அமைதி இறங்குகிறது. என்ன இறங்குகிறது? யார் புறத்திலிருந்து? அந்த ரப்பின் புறத்திலிருந்து சகீனா என்ற அமைதி. எந்த நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த நிம்மதி இறங்குகிறது. கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள், நாங்கள் ஒரு மணி நேரம் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம், எத்தனை பேர் தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு ரூம்ல எதையதையோ பார்த்துக் கொண்டிருப்பார்களா இல்லையா? ஆனால் நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சகீனத், அமைதி, நிம்மதி நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாக்கியத்தை கூட இழந்தவர்கள் எத்தனை பேர்! என் அருமை சகோதரர்களே, அடுத்து வகஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் அப்படியே சூழ்ந்து இருக்கிறது. அவனுடைய ரஹமத் என்ன செய்கிறது? மலக்குகள் அப்படியே சூழ்ந்து விடுகிறார்கள். வஹஃபத்துஹுல் மலாயிகா, வானவர்கள் அப்படியே சூழ்ந்து இந்த அவையில் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடிய அந்த வானவர்கள் நம்மை பற்றி நினைவு கூறுகிறார்கள் என்று சொன்னால், நம்மை பற்றி அங்கு நினைவு கூறப்படுகிறது என்றால், இது எவ்வளவு பெரிய உயர்வு நமக்கு. எனவே நமக்கு நிம்மதியை பெற்றுத் தரக்கூடியது அல் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுவது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷிஃபா உல்லிமா ஃபிஸ் சுதூர், நமது உள்ளங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அருமருந்தாக ஆரோக்கியமாக இருப்பதுதான் அல் குர்ஆன். மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அந்த அல் குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம், அது ஒரு ஷிஃபா, ஆரோக்கியம், மூமின்களுக்கு ரஹமத் என்று அல்லாஹ் சொல்கிறான். என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆனுடன் நமது தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வோம். இந்த அல் குர்ஆன் மிகப்பெரிய நிம்மதியை நமக்கு பெற்றுத் தருகிறது. அடுத்து நாம் நிம்மதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடுத்து மிக முக்கியமான ஒரு வழிதான் நாம் உண்மையானவர்களாக நடப்பது. உண்மையானவர்களாக யாருக்கு? முதலாவது ரப்புல் ஆலமீனுக்கு உண்மையானவர்களாக நடப்பது. நாம் உண்மையிலே அந்த ரப்புக்கு மோசடி செய்வோம் என்றால் நமக்கு நாமே மோசடி செய்து கொள்கிறோம். என் அருமை சகோதரர்களை, இந்த ஹதீஸை கவனியுங்கள். திருமீதியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், த மா யரீபுக் இலா மா லா யரீபுக், உமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களை விட்டு நீர் விலகி இருப்பீராக. எதிலெல்லாம் சந்தேகத்தையும் மனதுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு உளைச்சலை ஏற்படுத்துகிறதோ அந்த காரியங்கள் இருந்து விலகி இருப்பீராக. எது தெளிவான காரியங்களாக இருக்கிறதோ, சந்தேகமற்ற காரியங்களாக இருக்கிறதோ அந்த காரியங்களை தெரிவு செய்வீராக என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபஇன்ன ஸித்க துமானினா, நிச்சயமாக உண்மை என்பது ஒரு அமைதி உள்ளத்துக்கு, உண்மை என்பது ஒரு மிகப்பெரிய நிம்மதி. ரீபத்துன் அதே போன்று சொல்கிறார்கள், வைநல் கிதுப, பொய் என்பது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல், அது மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, உண்மை என்பது நாம் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு உண்மையுடையவர்களாக நடப்போம் என்றால் அது மிகப்பெரிய நிம்மதியை பெற்றுத்தரும். அடுத்து நான் இறுதியாக உங்களுக்கு நினைவு கூற விரும்புவது இந்த தலைப்பிலே என்னவென்று சொன்னால், நமக்கு மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியவைகளில் இது மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இது திகழ்கிறது. அது என்ன? ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன அருள்களை வழங்கியிருக்கிறானோ அந்த அருளை நாம் முழுமையான திருப்தியோடு ஏற்றுக்கொள்வது. அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குவது, நமக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் சம்பளம் 300 ரியாலா, அதை ஒருவர் மனப்பூர்வமாக அல்லாஹ்வுக்காக அதை மன திருப்தியோடு அவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் அது மிகப்பெரிய நிம்மதியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸல் கினா, நீங்கள் நினைத்துவிடக் கூடாது செல்வம் என்பதோ செல்வந்தர்கள் என்பதோ, அன் கசரத்தில் அறல், அதிகமான செல்வங்கள் இருப்பது, அதிகமான சொத்து செல்வங்கள் இருப்பவர்தான் செல்வந்தர் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. வலா கின்னல் கினா, நிச்சயமாக செல்வம் என்பது என்ன செய்யறது, அவர் தனது நஃப்ஸிலே போதுமாக்கிக் கொள்வது. அந்த ரப்புல் ஆலமீன் எதை வழங்குகிறானோ அதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் இதைத்தான் எனக்கு வழங்கியிருக்கிறான், இதை நான் முழுமையாக மன திருப்தியோடு இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய நிம்மதியின் அருமை சகோதரர்களே. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். மற்றும் ஒரு ஹதீஸை கவனியுங்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கத் அஃப்லஹ, உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார் நபி அவர்கள் சொல்கிறார்கள். உறுதியாக வெற்றி கிடைத்து விட்டது யார்? மன் அஸ்லம, இவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டாரோ, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ, இவர் முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து விட்டாரோ, அதே போன்று அவருக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக், அந்த ரிசுக்கை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் எனக்கு தந்த ரிசுக் இவ்வளவுதான் எனக்கு தந்திருக்கிறான் என்று அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். வகனஅஹுல்லாஹு பிமா ஆதா, அல்லாஹ் எதையெல்லாம் அவருக்கு வழங்கினானோ அதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் எனக்கு இதை வழங்கியிருக்கிறான், இதை நான் திருப்தியோடு இதை ஏற்றுக்கொள்கிறேன். என் அருமை சகோதரர்களே, இப்படி ஒருவர் ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். ஆனா நீங்க இன்று எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு என்னதான் அல்லாஹ் தந்தான், சிலர்களை பாத்தீங்கன்னா எனக்கு என்னதான் கிடைச்சிருக்கு இப்படித்தான் சொல்கிறார்கள். இவ்வளவு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை, அருள்களை அனுபவித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த உலகத்தை எப்படி அனுபவித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களை போன்று ஏழ்மையிலும் வறுமையிலும் யாரும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கவே முடியாது. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து ஒரே ஆடையில் தொழுவதை பற்றிய சட்டத்தை கேட்கிறார். ஒரு ஆடையோடு தொழுவதை பற்றிய சட்டத்தை கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் திருப்பி என்ன தெரியுமா கேட்கிறார்கள், நம்மில் யாரிடம்தான் இரு ஆடைகள் உள்ளன என்று கேட்கிறார்கள். எனருமை சகோதரர்களே, இது அன்றைய சஹாபாக்களுடைய நிலையாக இருந்தது. இன்று நமது நிலையை அந்த நிலையோடு உரசி பார்ப்போம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளுடைய எண்ணிக்கை எத்தனை, அவர்களுக்கு மறு ஆடை இல்லை. இப்படி வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை சொல்லும் பொழுது யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஉ மினத் தஅஃபுஃப், அறியாமையிலே இருக்கக்கூடிய அந்த இறை நிராகரிப்பாளர்கள் சஹாபாக்களை பற்றி எப்படி தெரியுமா எண்ணுவார்கள், இவர்கள் செல்வந்தர்கள் எண்ணுவார்களே, அந்த அளவு தன்னிறைவோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் ஏழ்மையிலே இருந்தாலும், அவர்களுக்கு மாற்று உடை இல்லை என்றாலும், அடுத்த வேலைக்கு உணவு இல்லை என்றாலும், அவர்கள் அந்த ரப்புடைய அந்த அருளை, அந்த ரப் எதை வழங்கினானோ அதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சஹாபாக்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமது நிலையை நாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு உரசி பார்ப்போம் என்றால் நாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள். நமது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆக வறுமையிலே வறுமையின் கோட்டில் வாழக்கூடியவன் எடுத்தாலும் அவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாகத்தான் இருப்பான். அப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்வு இருந்தது. அந்த அளவு ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தாலும் அல்லாஹ் எதை வழங்கினானோ அதை முழுமையான திருப்தியோடு ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அவர்கள் மிகப்பெரிய உயர்வாக கருதியது இந்த தீனுல் இஸ்லாத்தை தான் கருதினார்கள், இந்த மார்க்கத்தை தான் கருதினார்கள். இதுதான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நியமத்தாக, அருளாக, தங்களுடைய உயிரை விட மேலாக அதை மதித்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு எதை வழங்கினானோ அதிலே நாம் முழுமையாக திருப்தி அடைந்து அந்த ரப்பை புகழக்கூடியவர்களாக நமது நாவுகள் முன்வருதா, சிந்தனை செஞ்சு பாருங்க, நமது நாவுகள் இடம் கொடுக்குதா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கு, அல்லாஹ் உனக்கே எல்லா நன்றிகளும் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்வதற்கு இந்த நாவுகள் இடம் கொடுக்குதா என் அருமை சகோதரர்களே, என்னதான் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், இபாதி ஷகூர், எனது அடியார்களில் மிக குறைவானவர்கள் தான் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுக்கு நன்றியுடைய ஒரு அடியானாக மாறுவது. இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது என்ன, தௌபா, பாவ மன்னிப்பு. இந்த வாயிலை ரப்புல் ஆலமீன் திறந்தே வைத்திருக்கிறான். அவன் நம்மை எப்படி அழைக்கிறான், அந்த ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான், நபியே சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு மாறு செய்த அடியார்களை என்று அழைத்துச் சொல்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹுடைய அருள் என்பது விசாலமானது, இன்ன ரஹ்மதி வாசியா, அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக எனது அருள் மிக விசாலமானது என்று சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த ரஹ்மானுடைய அருள் என்பது மிக விசாலமானதாக இருக்கிறது. அந்த அருளில் ஒருவன் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அந்த அருளின் மீது முழுமையான நம்பிக்கையோடு அவன் செயல்பட வேண்டும். எனவே நாம் இப்படி நமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் ஒரு மிகப்பெரிய நிம்மதி நமக்கு இருக்கிறது. இந்த அனைத்திலும் மேலாக நாம் ஒன்றை நமது மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன, நாம் இந்த உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைக்கும் நமக்கு பல மடங்கு கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கூலியை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, ஒருத்தன் ஒரு கம்பெனியில வேலை செய்யறான், கம்பெனியில வேலை செய்யக்கூடியவனுக்கு மாதத்தினுடைய கடைசியில சம்பளம் கிடைக்காதுன்னு தெரியும் என்று சொன்னா அவனது நிலம் எப்படி இருக்கும், அவன் எப்படி, அவனது மனோநிலை எப்படி இருக்கும்? அருமை சகோதரர்களே, அப்படி அல்ல. நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் பல மடங்கு அதை பெருக்கி தருவதாகத்தான் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். எனவே இந்த ஒன்றும் வீண் போக மாட்டாது, அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கும், பல மடங்கு கூலி வழங்கப்படும். எனவே அருமையான சகோதரர்களே, இதை நமது ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்கிறேன். இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சில நேரங்களில் நாம் அநீதிக்குட்படுத்தப்படுகின்ற பொழுது, நாம் அநீதிக்குட்படுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழக்கலாம். சில மனிதர்களால் நாம் அநீதிக்குட்படுத்தப்படுவோம். நாம் வேலை செய்கின்ற இடங்களில் அல்லது வேறு வேறு இடங்களில் நாம் அநீதிக்குட்படுத்தப்படலாம். இப்படி அநீதிக்குட்படுத்தப்படுவது அல்லாஹுடைய அருளில் நம்மை நம்பிக்கை இழைக்க செய்துவிடக்கூடாது. அதற்காக இதை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ், லதுஅத்துன்னல் ஹுகூக இலா அஹ்லிஹா யௌமல் கியாமா, அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளில் அனைவருடைய உரிமைகளையும் மீட்டுக் கொடுப்பான். எந்த உரிமைகள் எல்லாம் இந்த உலகத்தில் மீறப்பட்டதோ அந்த அனைத்து உரிமைகளும் மீட்டுக் கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, நாம் அநீதிக்குட்படுத்தப்படுகின்றோமா, பிரச்சனையே இல்லை. ஏன், அதற்குரிய கூலி நமக்கு நாளை மறுமையில் கிடைக்கப் போகிறது. நாம் அநீதிக்குட்படுத்தப்படுகிறோமா, அதற்குரிய கூலியை அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு வழங்குவான். ஒருவன் நமது உரிமைகளில் மீறுகிறானா அல்லது வேறு வேறு விடயங்களில் அவன் விளையாடுகிறானா, எதிலே இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அந்த உரிமையை எனக்கு மீட்டு தருவான். அந்த நாள் என்பது நிலையான வெற்றிக்குரிய நாள் அது. எனவே அருமையான சகோதரர்களே, இதிலே மற்றொரு பகுதி இருக்கிறது, அதென்ன, நாமும் பிறருடைய உரிமைகள் விஷயத்தில் எந்த ஒரு அநியாயமும் செய்யக்கூடாது. பிறருடைய உரிமைகள் என்று வரும் பொழுது பயப்பட வேண்டும். ஏன், நான் பிறருடைய உரிமைகளில் மீறுவேன் என்று சொன்னால், உரிமைகளை மீறுவேன் என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் நான் அதற்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களை, நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற அற்புதமான மார்க்கம், நமது மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை நமக்கு பெற்றுத் தருகின்ற மார்க்கம், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்கள் எப்படி பயணம் செய்தார்களோ அதுபோன்று நாமும் பயணம் செய்வானார்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.